சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேள்பாரி. 99 அத்தியாயம். எதிரிப்படையை சூழ்ந்து முற்றுகையிடுவது என்பது தாக்குதல் போரில் உச்சமானது ஒரு உத்தி. ஏறக்குறைய முழுமுற்றாக எதிரியை அழித்துவிட முடியும் என்ற நிலையில்தான் இப்படி ஒரு உத்தியை கையாள முடியும். பரபு படை வலிவிழந்த நிலையில் இல்லை, வேந்தர் படை மிக வலிமையோடும் இல்லை. அப்படியிருந்தும் கருங்கைவாணன் இப்படி ஒரு உத்தியை ஏன் தேர்வு செய்தான்? வேந்தர்கள் எப்படி இதற்கு ஒப்புதல் வழங்கினர் என்ற ஐயத்தின் பிடியிலிருந்து ஆயுதவாரியால் மீளவே முடியவில்லை. கேட்டு அறிந்து கொள்ளும் சூழலும் இல்லை. போர் தொடங்கும் முரசின் ஓசை கேட்டும் கூட படைக்கல பேரரங்கின் முன்னால் ஆயுதங்களை பெற்றுச் செல்லும் வண்டிகள் வருவது குறையவில்லை. கருங்கை வாணன் வகுத்த உத்தியில் ஒரு பாதிதான் எதிரி படையை முற்றுகையிடுவது, இன்னொரு பகுதி எதிரியின் எல்லைக்குள் துணிந்து நுழைவது. இரண்டையும் ஒரு சேர வகுத்திருந்தான். இன்றைய தாக்குதலின் கூர்முனையாக பரம்பின் விற்படையை தான் இலக்கிட்டான். பரம்பு படையின் மையாச்சாக விற்படையினரை செயல்படுகின்றனர். விற்படையினரின் ஆற்றலை குறைத்து அவர்களை வீழ்த்துவது மட்டுமே பரம்பின் பிற படைகளை வெற்றி கொள்ள வழிவகுக்கும் என்று முடிவு செய்து அதற்கான திட்டத்தை தீட்டினார். வேந்தர்களின் யானைப்படை எந்த நேரத்திலும் பரம்புக்குள் நுழைய ஆயத்த நிலையில் இருந்தது. பரம்பினர் யானை போர் நிகழ்த்த விரும்பாத நிலையில் வேந்தர்களின் யானைகள் பரம்பின் எல்லைக்குள் நுழையும் உரிமை பெற்றவையாயின. அந்த வாய்ப்பை பொருத்தமாக பயன்படுத்தலாம் என்று வேந்தர் படை காத்திருந்தது. இன்றைய தாக்குதல் திட்டத்தின் மிக முக்கிய பணியை யானை படைக்கு வழங்கினான் கருங்கைவாணன். போருக்கான சங்கு ஒலி கேட்டதும் வேந்தர் படை பரம்பின் படையை சூழ்ந்து முற்றுகையிடத் தொடங்கியது. அதே பொழுதில் வேந்தர்களின் யானைப்படை வடகோடியில் நாகரக்கரட்டுக்கும் காரமலைக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்குக்குள் நுழைந்தது. சில கத தொலைவே கொண்ட இந்த பள்ளத்தாக்கில் மிக வேகமாக யானைப்படையை விரட்டி வந்தார் அதன் தளபதி உச்சங்காரி. இந்த பள்ளத்தாக்கின் தென்பகுதி எல்லையை 2 பொழுதுக்குள் அடைய வேண்டும் என்பதுதான் உச்சங்காரிக்கு இடப்பட்ட கட்டளை. அதாவது பரம்பு படையை முற்றுகையிட வேந்தர் படை சுற்றி வளைத்து முடிக்கும் போது யானைப்படை பள்ளத்தாக்கின் தென் எல்லையை தொட்டிருக்க வேண்டும். நாக கரட்டின் பின்னால் உள்ள காரமலையில் தான் இரளிமேடு இருக்கிறது. 2 இடைப்பட்ட பள்ளத்தாக்கில்தான் பரம்பு படையினர் தங்கும் குடில்களும் உணவும் இதர தேவைகளுக்கான ஏற்பாடுகளும் இருந்தன. இன்றைய போர் தொடங்கிய கணமே மிக வேகமாக இந்த பகுதிக்குள் நுழைந்தது வேந்தர்களின் யானை படை. அவர்களின் நோக்கம் இரளிமேட்டுக்கும் நாக கரட்டுக்குமான தொடர்பை துண்டித்தல்தான். இரளிமேட்டில் உள்ள குகைகளில்தான் பரம்பு வீரர்களுக்கான ஆயுதங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்துதான் போர்க்களத்துக்கு ஆயுதங்கள் கொண்டு வரப்படுகின்றன. பரம்பு படையை முற்றுகையிட்டு போர் புரியும் இன்றைய நாளில் வேந்தர்களின் முழு படையோடு பரம்பு படை மோத உள்ளது. தன்னை விட பல மடங்கு அதிகமான வீரர்களை எதிர்த்து போரிடும் போது பரம்பு படைக்கு பல மடங்கு ஆயுதங்கள் தேவை. ஆனால் ஆயுதங்கள் இரளிமேட்டில் இருந்து வந்து சேரும் வழி இப்போது அடைக்கப்பட்டாகிவிட்டது. இதனால் நண்பகலுக்கு மேல் பரம்பு வீரர்களின் அம்பார தூணியில் அம்பு எதுவும் மிஞ்சாது. பிற வகை ஆயுதங்களும் போதிய அளவு இருக்காது. சூழப்பட்ட பரம்பு படை ஆயுதங்களின் போதாமையால் முழு வேகத்தோடு தாக்குதலை தொடுக்க முடியாது. இதுவே அவர்களை நசுக்கி அழிக்கச் சிறந்த வழி என்று உத்தியை வகுத்திருந்தான் கருங்கைவாணன். போர் தொடங்கிய வேகத்தில் உச்சங்காரியின் யானைப்படை பள்ளத்தாக்கில் விரைந்து முன்னேறியது. அங்கு வீரர்களோ தடுப்புகளோ எதிரிகளின் யானைப்படையோ இல்லாத நிலையில் உச்சங்காரியின் வேலை மிக எளிதாக மாறியது. கருங்கை வாணன் கூறிய நேரத்தை விட விரைவாக தென்கோடிக்கு வந்து சேர்ந்தான் உச்சங்காரி. இப்போது நாகக்கரடும் இரளிமேடும் 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டு விட்டன. பரம்பின் ஆயுதங்களும் ஆயுத பொறுப்பாளரான முதுவேளரும் கபிலரும் இரளிமேட்டில் இருக்கும் குகைகளில் இருந்தனர். முரியன் ஆசானும் வாரிக்கையனும் கூவல் குடியினரும் நாகக்கரட்டின் மேல் இருந்தனர். படைக்கு தேவையான பணியை செய்பவர்கள், காயம்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் என்று எண்ணற்ற வீரர்கள் இரு பக்கமாக பிரிந்து இருந்தனர். நாக கரட்டின் மீது இருந்த வாரிக்கையன் தான் எதிரிகளின் யானைப்படையை என்ன செய்வது என்று முடிவெடுக்க வேண்டியவன். பரம்பின் யானைப்படை தளபதி வேட்டூர் பழையன் நேற்றைய போரில் இறந்துவிட்டான். பரம்பின் யானைகளும் அதன் வழிகாட்டிகளுமான தந்த முத்தக்காரர்கள் 2 குன்றுகளுக்கு அப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வந்து தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்றால் நீண்ட பொழுதாகிவிடும் என்று சிந்தித்த வாரிக்கையன், செய்தியை முதலில் பாரிக்கு தெரியப்படுத்துங்கள் என்றான். பாரி நிற்கும் குள்ளவன் திட்டின் மேலிருந்து பார்த்தால் எதிரில் இருக்கும் தட்டியங்காட்டு பரப்பு முழுமையாக தெரியும். இடதுபுறமாக நாகக்கரடும் அதன் பின்னணியில் இருக்கும் இரளிமேடும் தெரியுமானால் நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் நடுவில் இருக்கும் பள்ளத்தாக்கு தெரியாது. எனவே யானை படைகள் பள்ளத்தாக்குக்குள் நுழைந்ததை பாரியால் குள்ளவன் திட்டில் இருந்து பார்க்க முடியாது. அதனால்தான் பாரிக்கு செய்தியை தெரிவிக்க கூவல் குடியினருக்கு உத்தரவிட்டான் வாரிக்கையன். இறுகிச் செடியின் பால் கொண்ட குறியீட்டை காட்டியபடி கூவல் குடியினரின் நீள்கொம்பு சுழியோசை குளவன் திட்டில் பட்டு எதிரொலித்தது. அதுவரை தட்டியங்காட்டில் சுற்றி வளைக்கும் எதிரிகளின் படையை பார்த்து கொண்டிருந்த பாரி
ஓசை கேட்டவுடன் நாக கரட்டு பக்கம் திரும்பி பார்த்தான். பள்ளத்தாக்குக்குள் ஏற்பட்டுள்ள ஆபத்து என்னவென்று தெரியவில்லை. இகுழிக்கிழவன் பின்புறம் சற்று தள்ளி இருக்கும் பாறை ஒன்றை கை காட்டியபடி சொன்னான்,
அவ்விடம் போய் பாருங்கள், பள்ளத்தாக்கு தெளிவாக தெரியும்.
பாரியும் காலம்படும் உடன் நின்றிருந்த கூவல் குடியினரும் அந்த பாறையை நோக்கி விரைந்தனர். அங்கு என்ன வகையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய நாகக்கரட்டை நோக்கி வீரர்களை அனுப்பினான் முடியன். எதிரிகளின் தேர் பரம்பு படையை முழுமையாக சுற்றி வளைத்து நின்றது.
ஈக்கி மணலில் இவனது குதிரைகளால் அதிக தொலைவு பாய்ந்து வர முடியாது என்று தெரிந்தும் படையை சுற்றி வளைத்து நிற்கின்றான் என்றால் இவனுக்கு உரிய பாடத்தை நாம் புகட்டியாக வேண்டும்
என்று சொல்லியபடி குதிரையில் வேகமாக ஏறினான் முடியன். கொஞ்சம் பொறு, ஆபத்தை அறிய சென்ற வீரர்கள் வரும் வரை தற்காப்பு போரை நடத்துவோம். அது என்ன வகை ஆபத்து என்று அறிந்த பிறகு தாக்குதல் போரை தொடங்குவோம் என்றான் தேக்கன்.
பழம்பு படையை முற்றுகையிடும் துணிவு இவனுக்கு எங்கிருந்து வந்தது? எண்ணிக்கையில் பெரும் கூட்டம் என்பதால் தானே ஏறி வந்திருக்கிறான். பாறைகளை உருட்டும் பேய்காற்றை போல இவனின் படை வீரர்களின் தலைகளை உருட்டித் தள்ளுவோம்
என்று கத்தியபடி புறப்பட ஆயத்தமானான் முடியன். அவசரப்படாதே, நில் என்று கத்தினான் தேக்கன்.
இல்லை, இப்பொழுது பொறுமையோடு தற்காப்பு போரை நடத்தினாலா நாம் அஞ்சுவிட்டோம் என்று எதிரி புரிந்து கொள்வான். நம் மீதான தாக்குதல் மிக கடுமையானதாக இருக்கும். நாம் இப்போது ஏழி தாக்கினால் மட்டுமே அவனது வேகத்தை சீற்றத்தையும் முறித்து தள்ள முடியும். நாம் அஞ்சாதவர்களாக இருப்பது முக்கியமல்ல, அஞ்சாதவர்களாக இருக்கின்றோம் என்று காட்டிக்கொள்வது போர்க்களத்தில் மிக முக்கியம்
என்றான் முடியன். உனது வேகத்தையும் தாக்குதலையும் நீ தீர்மானி, அவன் தீர்மானித்த ஒன்றை நோக்கி நகராதே என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு தனது கையில் இருக்கும் ஈட்டியை மண்ணில் அழுத்தி குத்தியபடி முடியனின் கண்களை உற்று பார்த்தான் தேக்கன். பரும்பு ஆசானின் பார்வையை அவ்வளவு எளிதில் யாரும் கடந்துவிட முடிவதில்லை. முடியனாக இருந்தாலும் மடங்க வேண்டியதோர் இடமும் உண்டு. இழுத்து பிடித்த குதிரையின் கடிவாளத்தை விரல்கள் விடுவித்தன. தேக்கனை இமைக்காமல் பார்த்துவிட்டு சொன்னான், சரி என்று நாகக்கரட்டில் இருந்து செய்தி வரும் வரை தற்காப்பு போரையை நடத்துகின்றேன், நீங்கள் படையின் நடுப்பகுதிக்கு செல்லுங்கள். முடியனின் சொல் கேட்டு பணிந்து நடந்தான் தேக்கன். தேக்கனின் சொல் கேட்டு விரைந்து சென்றான் முடியன். இகிழிக்கிழவன் சொன்ன பாறையின் உச்சியில் ஏறி நின்று பார்த்தான் பாரி. இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் நடுவில் யானைப்படை நிரம்பி நின்றது. தட்டியங்காட்டில் முழு படையையும் சூழ்ந்து தாக்க திட்டம் தீட்டியுள்ளனர். இன்னொரு புறம் ஆயுதங்களை போர்க்களத்துக்கு கொண்டு செல்ல விடாமல் தடுக்கும் உத்தியை செயல்படுத்துகின்றனர் என்று பாரி எண்ணிக் கொண்டிருக்கையில் காலம்பன் இறைஞ்சி கேட்கும் குரல் ஒலித்தது.
நாங்கள் களமிறங்க இப்போதாவது அனுமதி வழங்கு பாரி.
அனுமதிக்கின்றேன், ஆனால் தட்டியங்காட்டுக்கல்ல, பள்ளத்தாக்குக்கு.
பெரு மகிழ்வடைந்தான் காலம்பன். திரையர்குளம் எதிரிகளின் யானைப்படையை முழுமுற்றாக அழித்தொழிக்கும் என்று சொல்லியபடி புறப்பட போகின்றவனை பார்த்து பாரி சொன்னார்,
நான் யானை படையை அழிக்க சொல்லவில்லையே.
அதிர்ந்து நின்றான் காலம்பன்.
இப்போது அந்த படையை அழிக்க வேண்டிய தேவை ஏதும் நமக்கு இல்லை. இரளிமேட்டில் இருந்து தட்டியங்காட்டுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்ல வழி வகுத்தால் போதும். எனவே யானை படையோடு நாம் போரிட வேண்டாம்.
வேறென்ன செய்வது என்று காலம்பன் கேட்க,
அனங்கன் எங்கே என்றான் பாரி.
காலம்பனுக்கு புரிந்தது, பின்புறம் இருந்த மலை குன்றை கை காட்டி பெரும் காட்டெருமை மந்தையோடு அந்த குன்றில் நிற்கின்றான் அனங்கன். மேலே இருக்கும் காரமலை முகட்டை கை காட்டி இன்னொரு காட்டெருமை மந்தையோடு செதிலன் அந்த முகட்டில் நிற்கின்றான். எதிரி வேறு திசையில் மேலேறிவிடக் கூடாது என்பதால் அங்கு நிற்கச் சொன்னேன் என்றான்.
சரி, அனங்கனுக்கு உத்தரவிடு. காட்டெருமை மந்தையை இரளிமேட்டுக்கு நேராக கீழே இறக்கி யானைப்படியை இருக்கூறாக்கு. இரளிமேட்டில் இருக்கும் ஆயுதங்களை நடுப்பகலுக்குள் தட்டியங்காட்டுக்கு கொண்டு போய் சேர் என்றான்.
சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காலம்பன் வெளிப்படுத்திய சீழ்கை ஓசை அனங்கன் இருக்கும் குன்றில் எதிரொலித்தது. கண நேரத்துக்குள் மறு ஓசை மேலே இருந்து கீழே வந்தது. மந்தை நகர தொடங்கிவிட்டது. நான் உடனடியாக எதிர் திசைக்கு போகின்றேன். அப்போதுதான் எந்த இடத்தில் மந்தையை கீழே இருக்குவது என்பதை தெளிவாக சொல்ல முடியும் என்று சொன்ன காலம்பன், திமிரி பாயும் காற்றுமை மந்தையை கண்டால் யானை தெரித்து ஓடும். எனவே பள்ளத்தாக்கில் இறங்கிய வேகத்தில் படையை பிளந்து பாதையை உருவாக்கிவிடலாம். ஆனால் அதைவிட முக்கியம், காற்றுமை மந்தையை கொண்டே நூற்றுக்கணக்கான யானைகளை மடக்கி நிறுத்திவிடலாம். பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் மிகவும் கோழைகள். காட்டெருமையின் கனைப்புலியை கேட்டு அவை தேங்கி நின்றுவிடும். எந்த பாகனாலும் நகர்த்தி செல்ல முடியாது. எண்ணற்ற யானைகளை நாம் வசப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றான்.
நம்மிடம்தான் போதுமான யானைகள் இருக்கின்றனவே, பிறகு நமக்கு எதற்கு யானைகள் என்றான் பாரி.
தந்தமுத்துக்காரர்களிடம் 40-50 யானைகள் தான் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டேன். அவை போதுமா? சின்ன சிரிப்போடு பாரி சொன்னான்,
நீதான் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளை கோழைகள் என்று சொல்லிவிட்டாய். பிறகு எப்படி நாம் படையில் அவற்றை சேர்க்க முடியும்?
என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சரி என்று தலையாட்டியபடி எதிர்த்திசையில் உள்ள மலை நோக்கி ஓடத் தொடங்கினான் காலம்பன். தற்காப்பு போரை தொடங்கினான் முடியன். வேந்தர்களின் படையோ முழு வேகத்தோடு தாக்குதலை தொடங்கியது. காலையில் பள்ளத்தாக்குக்குள் யானைப்படை முழுமையும் சென்றதை உறுதிப்படுத்திய பிறகுதான் தட்டியங்காட்டு போர் முனைக்கு வந்தான் கருங்கை வாணன். தனது படையின் தாக்க முத்தியை மூன்றாக பிரித்தார். நெற்றி பகுதியை வலிமையான தாக்குதல் முன்னெடுக்கும் ஆற்றல் வாய்ந்தது. அதற்கு அவன் தலைமை ஏற்றான். வழக்கை பகுதியில் இருந்த படைப்பிரிவுக்கு துடும்படியும் இடக்கை பகுதியில் இருந்த படைப்பிரிவுக்கு உருமன் குடியையும் தலைமையேற்க செய்தான். கருங்கை வான நெற்றி பகுதியின் முன் படையில் வந்து நின்றதும் முடியனும் அந்த திசையையே தேர்வு செய்தான். வழக்கை பக்கம் இரவாதனையும் இடக்கை பக்கம் உதிரனையும் தலைமையேற்க செய்தான். தாக்குதல் தொடங்கிய கணமே வேந்தர்களின் படை ஆற்றலின் உச்சத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. தட்டியங்காட்டு போரில் எதிரியை வீழ்த்த இன்றைய நாளே சிறந்தது என்று உறுதியாக நினைத்தான் கருங்கை வாணன். நிறைந்த அவையில் தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு தான் யார் என்பதை மெய்ப்பிக்கும் நாளாக இந்த நாளை கருதினான். கூட்டுப்படை தளபதி முன்கள போருக்கு வருவது எந்த விதத்திலும் அறிவுடைமையாகாது. ஆனால் தெரிந்தே இன்று முன்களத்துக்கு கருங்கை வாணன் வந்துள்ளான். அவனது முக்கியமான இலக்கே விற்படைதான். பரம்பின் விற்படை இடக்கை பக்கம் நிற்கிறது. அந்த திசையில் வேந்தர் படைக்கு உருமன் கொடியை தலைமையேற்க செய்தான். வேந்தர் படையின் மிக வலிமையான கவச அணி வீரர்களின் 10 மேற்பட்ட சேனை முதலைகளை உருமன் கொடிக்கு கீழே நிறுத்தினான். பரம்பு படையினர் என்ன தாக்குதல் நடத்தினாலும் கவச அணி வீரர்களை ஒன்றும் செய்ய முடியாது. வேந்தர் படையை தடுக்க அம்புகளை பொழிந்து தள்ளுவர். நண்பகலுக்குள் அம்புக்கட்டுகள் தீர்ந்து போக பரம்பு படை கையறு நிலையில் நிற்கும். அதே நேரம் பரம்பின் விற்படையை எதிர்த்து வலிமையான தாக்குதல் அடைக்கிறது என்பதை மற்றவர்கள் அறியாமல் இருக்க கருங்கை வாணன் தானே நெற்றி பக்கம் உள்ள படைக்கு தலைமையேற்றான். இயல்பாகவே கருங்கை வாணன் எந்த திசையில் வந்து நிற்கின்றானோ அந்த திசையே கவனத்தை ஈர்க்கும். தலைமை தளபதிக்கு எதிராக முழு ஆற்றலையும் குவித்து பரம்பு மக்கள் போர் புரிவர். ஆனால் பரம்பின் விற்படையினர் மீது வேந்தர் படை நடத்தி கொண்டிருக்கும் வலிமை மிகுந்த தாக்குதல் உடனடி கவனத்தை பெறாமல் போகும். போர்க்களத்தில் தாக்குதலின் போக்கு திசை மாற சில கணங்களே போதுமானவை. ஒரு முறை திசை மாறிவிட்டால் அதன் பிறகு பழைய நிலைமைக்கு கொண்டு வர பேரிழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இவ்வளவு திட்டமிட்ட கருங்கை வாணன் பரம்பின் விற்படை தளபதி உதிரனை பற்றி அறிந்திருக்கவில்லை. வேந்தர் படையின் தாக்கும் ஆற்றலை 12 வகையான வில்கொண்டு முறித்து தள்ளும் மாவீரன் அவன். இழுபடு நான்கள், விடுபடு விசை, அலையலையாய் மேலெழும் அம்புகளால் காற்றையே கட்டுப்படுத்த முயல்பவன். போர் தொடங்கிய பிறகு வேந்தர் படையின் குதிரைகள் குடித்த நீரை விட உதிரனின் விற்படையினருடைய அம்புகள் குடித்த குருதி அதிகம். வில்லே மலை மனிதர்களின் தலையாய ஆயிடும். காட்சியை பார்த்தலின் மூலமும் ஓசையை கேட்டலின் மூலமும் இலக்கை வீழ்த்தும் ஆற்றல் கொண்டவன் வில்லாளி மட்டுமே. பகழி அம்பும் விரி அம்பும் செலுத்த தெரிந்த விற்படையினரை எதிர்கொண்டு நிற்கும் படை இதுவரை இந்த மண்ணில் இல்லை. மூங்கிலம்பு பறவையை துளைக்கும், விரியம்பு பனையை துளைக்கும், பகழி அம்பு பாறையை துளைக்கும். குறுங்காத முயலின் குருதி தோய்ந்து நானில் இருந்து பரம்பு வீரர்கள் விடுவிக்கும் பகழி அம்பை எதிர்கொள்ளும் கவசமும் எவனிடமும் இல்லை. ஆனாலும் பரம்பின் வீர்படைக்கு முழு விசையோடு ஏறி தாக்கும் அனுமதியை இன்று வரை முடியன் வழங்கவில்லை. மூஞ்சலின் இருப்பிடம் மிக தொலைவில் உள்ளது. குதிரை படையால் தான் அவ்வளவு தொலைவுக்கு சென்று மூஞ்சலை தாக்க முடியும். எனவே இரவாதனுக்கே மூஞ்சலை நோக்கி முன்னேற அனுமதி கொடுக்கப்பட்டது. முன் நகர்ந்து வரும் எதிரி படையை தடுத்து பின்னுக்கு தள்ளும் வேலை மட்டுமே உதிரனுக்கு வழங்கப்பட்டது. அப்படியிருந்தும் இதுவரையிலான போரில் அவன் நிகழ்த்திய அழிவை பரம்பின் வேறு எந்த படைப்பிரிவும் நிகழ்த்தவில்லை. வேந்தர்களின் இன்றைய போர் தனது விற்படைக்கு எதிரான உத்தியை கொண்டது என்பது உதிரனுக்கு தெரியாது. ஆனால் எதிரிகள் பரம்பு படையை முற்றுகையிட்டு தாக்கும் முயற்சி கடும் சினத்தை உருவாக்கியது. அவன் கண் எதிரே கவசம் பூண்ட பெரும் படையோடு உருமன் கொடி வந்து கொண்டிருந்தான். தற்காப்பு போரை மட்டுமே நடத்த வேண்டும் என்று முடியன் உத்தரவிட்டிருந்ததால் வேறு வழியில்லாமல் இடையிலுக்கு ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தினான் உதிரன். உதிரன் மட்டுமல்ல, பரம்பின் மற்ற இரு தளபதிகளும் இடையிலுக்கு ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தினர். கருவிகள் விடும் ஆயுதம், கைகள் விடும் ஆயுதம், கைகள் விடாத ஆயுதம் என்று போர் ஆயுதங்களை 3 வகையாகத்தான் எல்லோரும் பகுத்துள்ளனர். அம்பு, சிலை, ராயம், கொடிமரம், வல்வில், கவன், சக்கரம் ஆகிய கருவிகள் விடுபடும் ஆயுதங்கள். வேல், எக்கம், அயில், ஆலம், ஈட்டி உள்ளிட்டவை கைகள் விடும் ஆயுதங்கள். வாள், ஈர்வாள், கொடுவாள், மழு, நவியம், குறுந்தடி உள்ளிட்டவை கைகள் விடாத ஆயுதங்கள். ஒரு படை எந்த விதமான ஆயுதத்தை பயன்படுத்துகிறது என்பதை பொறுத்தே எதிரில் உள்ள படை தனது ஆயுதத்தை தேர்வு செய்கிறது. தட்டியங்காட்டு போரில் வேந்தர் படைக்கு குழப்பம் ஏற்படும் இடமே இதுதான். கருவிகள் விடும் ஆயுதத்தை பொறுத்தவரை அது 3 தன்மைகளால் அறியப்படுகிறது. தொலையிலக்கு ஆயுதங்கள், இடையிலக்கு ஆயுதங்கள், அண்மையிலக்கு ஆயுதங்கள். விற்படையை பொறுத்தவரை எந்த வகையான வில்லில் எந்த வகையான அம்பை பொருத்தி எய்தால் அந்த அம்பு எவ்வளவு தொலைவில் உள்ள இலக்கை அடையும் என்பதை வீரக்கலையை பயிற்றுவிக்கும் ஆசான்கள் தங்களின் பயிற்சி கூடத்தில் மாணவர்களுக்கு சொல்லித்தருவர். மூவேந்தர்களின் படையணியில் வந்து நிற்கும் வீரர்கள் எல்லோரும் வீரக்கலை ஆசான்களிடம் பயிற்சி பெற்ற மாணவர்களே. பரம்பின் வில்லுள் பூட்டப்பட்ட நானும் அம்பின் தன்மையும் முற்று மாறுபட்டவை. அதாவது பரம்பினர் பயன்படுத்தும் இடையிலக்கு ஆயுதங்கள் செல்லும் தொலைவுக்கு வேந்தர் படையின் தொலைவிலக்கு ஆயுதங்கள் செல்வதில்லை.
எனவேதான் தற்காத்து போர் புரி என்று முடியன் சொன்னதும் உதிரன் இடையிலக்கு அம்புகளை மட்டுமே பயன்படுத்த தனது அணிக்கு உத்தரவிட்டான். ஆனால் அந்த தொலைவே வேந்தர்களின் விற்பனையால் அம்பைய முடியாத தொலைவாக இருந்தது. ஆனால் பரம்பு படையினர் தொலையிலக்கு அம்புகளை பயன்படுத்துகின்றனர் என்று நினைத்த உருமன் கொடி எவ்வளவு தொலைவு முன்னேற முடியுமோ அவ்வளவு தொலைவுக்கு முன்னேறி தாக்கச் சொல்லி உத்தரவிட்டான். இதனால் பரம்பு படை தாக்கி அழிக்கும் பொறிக்குள் வந்து நின்று போரிட்டுக் கொண்டிருந்தது வேந்தர் படை. தற்காப்பை விடுத்து தொலையிலக்கு அம்புகளை பயன்படுத்த முடியன் எப்போது உத்தரவிடுவான் என்று ஒவ்வொரு கணமும் எதிர்பார்த்திருந்தான் உதிரன். அதே தவிப்போடு இருந்தான் இரவாதன். நாகக்கரட்டுக்கு செய்தி கேட்க போன வீரன் திரும்பி வந்து முடியனிடம் நிலைமையை சொன்னான். காட்டெருமைகள் பாதை வகுத்த பிறகுதான் ஆயுதங்களை தட்டியங்காட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதற்கு நான் பகலை கடந்து இரு பொழுதுகளாகலாம். அதுவரை இருப்பதைக் கொண்டு எதிரிகளை சமாளியுங்கள் என்று வாரிக்கையன் சொல்லியதை கூறினார். நிலைமையை தெரிந்த பிறகு முடிவெடுப்போம் என்று தேக்கன் சொன்னது எவ்வளவு சரியானது என்று உணரும் போது முடியனுக்கு அடுத்த கவலை தொடங்கியது. நண்பகல் கடந்த இரண்டு பொழுது வரை தற்காப்பு போரில் இழப்புகள் இல்லாமல் நீடிப்பது மிக கடினமான ஒன்று. எனவே வேறு வழி என்ன என்று சிந்தித்தான். உதிரனையும் இரவாதனையும் தேக்கன் இருக்கும் நடுப்பகுதிக்கு வர சொல்லி செய்தி அனுப்பிவிட்டு தானும் பின்னகர்ந்தான். பரம்பின் முன்கள வீரர்கள் ஆவேசத்தோடு போரிட்டு வேந்தர் படையை சமாளித்துக் கொண்டிருந்தனர். போர் தொடங்கி 10 நாழிகை கூட ஆகவில்லை. ஆனால் இன்னும் 10 நாழிகைக்குமே நிலைமையை சமாளித்தாக வேண்டிய நிலை. அது முடியுமா என்பது பெரும் கேள்வியாக எழுந்தது. வேந்தர் படையின் ஒட்டுமொத்த வீரர்களும் இன்றைய போரில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். காற்றில் இடைவெளியின்றி அம்புகள் பறந்து கொண்டிருக்கின்றன. பரம்பு படை முடிந்த அளவுக்கு சமாளித்து போரிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் புதிதாக ஆயுதங்கள் வந்து சேராத நிலையில் இருப்பதை குறைத்து பயன்படுத்தும் சூழல் உருவானால் வேந்தர் படையின் கை ஓங்கும் நிலை உடனடியாக உருவாகும். அது இழப்புகளை அதிகப்படுத்தும் வாய்ப்புண்டு. இன்னும் 10 நாழிகைக்கு இதே வேகத்தோடு போரிட நம்மிடம் ஆயுதங்கள் இல்லை, வேறென்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டான் முடியன். கட்டளைகளை கன நேரத்துக்குள் நிறைவேற்றும் பயிற்சி கொண்ட உதிரனும் இரவாதனும் களத்தில் மேலெழும் கேள்விக்கு முன் திகைத்து நின்றனர். குருதி குடிக்கும் வெறி மட்டுமே அவர்களின் கண்களில் கனன்று கொண்டிருந்தது. எல்லாவற்றுக்குமான விடையை சிந்தித்து வைத்திருந்தான் தேக்கன். படையின் நடுப்பகுதியில் நின்று போர்க்களத்தின் மொத்த செயல்பாட்டையும் கவனித்து அவன் சொன்னான், நம்மிடம் இருக்கும் ஆயுதங்கள் இன்னும் 5 பொழுதுக்கு மேல் தாங்காது. எனவே வேந்தர் படையை எதிர்த்தாக்குதல் நடத்தி நீண்ட நேரம் சமாளிக்க முடியாது. வேறென்ன செய்வது என்று விரைந்து கேட்டான் இரவாதன். அவர்கள் தாக்குதல் வேகத்தை குறைத்தால் மட்டுமே நம்மால் நிலைமையை சமாளிக்க முடியும். அவர்களின் மீது வலிமையான எதிர்த்தாக்குதல் செய்ய போதிய ஆயுதங்கள் இல்லை, பிறகு எப்படி அதை செய்வது என்று கேட்டான் உதிரன். அவர்களின் கவனத்தை திசை திருப்புவதன் மூலமும் குழப்பத்தை உருவாக்குவதன் மூலமும் அவர்களின் வேகத்தை மட்டுப்படுத்த முடியும். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் முடியன். காலையில் நீ சொன்னதை இப்போது செய்ய வேண்டும். மூவரும் கூர்ந்து கவனிக்க தேக்கன் சொன்னான், இரவாதனின் குதிரைப்படைக்கு முன்னேறி தாக்கும் அனுமதியை கொடு. சூழ்ந்திருக்கும் வேந்தர் படையின் எந்த ஒரு இடத்தையும் பிளந்து கொண்டு அவனால் வெளியேற முடியும். நமது குதிரைப்படையின் வேகமும் வீச்சும் எதிரிகளின் கனவிலும் நடுக்கத்தை உருவாக்கக்கூடியவை. உதிரனின் விற்படை தற்காத்து போரிடட்டும். நெற்றியில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் நீ படையை பின்வாங்க செய்து நான் இருக்கும் இந்த இடம் வரை வந்துவிடு. உன்னை எதிர்த்து போரிடும் கருங்கை வாணனின் அணி வேகமாக முன்னேறி வரும். அப்போது நீ இந்த இடம் விட்டு அகன்றுவிடு. நானும் இங்கு எனும் இங்கு தலைமையேற்று நின்று கொள்கின்றோம். அவன் இங்கு வந்து சேரும் நேரம் இரவாதனின் குதிரைப்படை எதிரிகளின் முற்றுகையை உடைத்து மூஞ்சலில் போய் தாக்குதலை தொடங்கியிருக்கும். இங்கு வந்து சேரும் கருங்கை வாணன் என்னை பார்க்கும் போதே பின்னணியில் மூஞ்சலை தாக்க பெரும் திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பான். நான் கொடுக்கும் ஓசையின் மூலம் அவன் அதை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வான். அவனது கவனம் முழுவதும் மூஞ்சலை நோக்கி திரும்பும். அந்த நிலையில் நம் படைகள் எல்லா திசைகளில் இருந்தும் கூவல் ஒளிகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அவனது குழப்பம் பல மடங்கு அதிகமாகும். அந்த நிலையில் தொடர்ந்து தாக்கி முன்னேற படைகளை அனுமதிக்க மாட்டான். தற்காப்பு போருக்கு மாறுவான் அல்லது சற்றே பின்னேறி இருப்பான். அவனுக்குள் ஏற்படும் குழப்பம் மூஞ்சலில் நடக்கும் தாக்குதலின் தன்மையை முழுமையாக அறிந்த பிறகுதான் நீங்கும். அந்த கால அளவு போதும். நாம் நிலைமையை சமாளிக்கவும் ஆயுதங்கள் வந்து சேருவோம் என்றான் தேக்கன். தேக்கன் சொல்வதை பணிந்து கேட்டான் முடியன். தேக்கன் சொல்லியதும் பாய்ந்து விரைந்தனர் இரவாதனும் உதிரனும். கற்களும் பாறைகளும் உருண்டன. சிறு மரங்களும் கொப்புகளும் உடைந்தன. கடைப்பின் பேரொளியால் காடை நடுங்குவது போல் இருந்தது. இரளி மேட்டில் இருந்தவர்கள் இடது பக்கமாக திரும்பி பார்த்தனர். மூக்கு விடைத்து கணைத்தபடி பள்ளத்தாக்குக்குள் பாய்ந்து இறங்கின காட்டெருமைகள். இரும்பினும் கடுமை கொண்ட அவற்றின் நெற்றி யானைகளின் ஆள் நினைவுகளுக்குள் பதிந்தவை. தலையில் திருகி நீண்டிருக்கும் பெரும் கொம்புகளை ஆட்டியபடி மந்தையை வழிநடத்தும் காட்டெருமை சீறி பாய்ந்தது. அணுங்கன் அதன் அருகே ஒளிக்குறிப்புகளை கொடுத்தபடி ஓடிக்கொண்டிருந்தான். உள் காட்டில் இருந்து ஒற்றை காட்டெருமை வருவதுதான் முதலில் தெரிந்தது. பின்னால் அணுங்கன் ஓடிக்கொண்டிருப்பதை கபிலர் மட்டும் கவனித்தார். சிறிது நேரத்தில் பெருமந்தை ஒன்று கீழ் நோக்கி இறங்கியது. காட்டையே சரித்து இறங்கும் அதன் வேகத்தை பார்த்தபடி இருந்த முதுவேலர் சட்டென திரும்பி பள்ளத்தாக்கை பார்த்தார். அடர்த்தியாக அணிவகுத்து நின்று கொண்டிருந்த யானைகள் முன்னும் பின்னுமாக மிரண்டு ஓடத் தொடங்கின. யானை பாகர்களும் மேலே இருக்கும் போர் வீரர்களும் ஏதேதோ செய்தனர். ஆனால் கன நேரத்துக்குள் யானைகளை காட்டி நினைவுகள் ஆக்கிரமிக்க தொடங்கின. இறுகிய பாறை போன்ற உடலும் இரும்பென்று முன்னேற்றியும் இணையில்லாத கொம்புகளும் கொண்ட காட்டெருமைகள் தாவி குதித்து வரும்போது தளர்ந்த சதையும் தொங்கும் தோலும் கொண்ட யானைகள் தம் தந்தங்களை மட்டுமே நம்பி நின்றுவிட முடியாது. கனை பொலியை காதில் கேட்டு கணத்திலேயே பிளிரல் தொடங்கியது. பிளிரல் ஓசையால் காடி நடுங்கியது. நாலாபுரமும் பாகன்களும் வீரர்களும் தூக்கி வீசப்பட அனங்கன் பள்ளத்தாக்கின் பாதி தொலைவில் போய்க் கொண்டிருந்தான். இரளி மேட்டில் இருந்து முதுவேளரும் கபிலரும் பார்த்து கொண்டிருந்தனர். எறும்பு கூட்டத்துக்கு இடையே இழுத்து கோடுபடுவது போல எதிர்கொண்டு நிற்க எதுவும் இல்லாமல் பிளந்து உள் நுழைந்து கொண்டிருந்தன காட்டெருமைகள். குகைக்குள் இருக்கும் ஆயுதங்களை திரையர்கள் தூக்கிச் செல்ல தொடங்கினர். பெரு வண்டிகளில் ஏற்றும் ஆயுதங்களை ஒவ்வொரு வீரனும் தனித்தனியே சுமந்து சென்றான். காட்டெருமை மந்தை பாதி தொலைவு உள்ளே போனதும் காலம்பனும் அவனது தோழர்களும் மந்தைக்கு பின்னே வேகமாக ஓடினர். இவர்கள் அங்கு எதற்கு ஓடுகின்றனர் என்று கபிலரும் முதுவேளரும் உற்று பார்த்தனர். முன்னோடிய காலம்பன் காட்டெருமை ஒன்றின் பின் கால் நரம்பை நோக்கி ஓங்கி அடித்தான். அந்த காட்டெருமை பெரும் கனைப்புலியோடு அவ்விடம் நின்று முன்னும் பின்னுமாக சுற்றியது. இதே போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக காட்டெருமைகளின் கால் நரம்பை அடித்து பத்துக்கும் மேற்பட்டவற்றை வழியெங்கும் நிறுத்தினர். இரு பக்கமும் தெரித்து ஓடிய யானைகளும் எதுவும் இனி இந்த பக்கம் தலை திருப்பாது. திரையர்கள் ஆயுதங்களின் பெருஞ்சுமையை தூக்கிக் கொண்டு நின்று விளையாடும் காட்டெருமைகளுக்கு நடுவில் ஓடிக்கொண்டிருந்தனர். தேக்கனின் திட்டம் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இரவாதன் எதிரிகளை பிளந்து மூஞ்சலை அடைந்தான். கருங்கை வாணன் முன்னேறி வந்து தேக்கனை அடைந்தான். களமெங்கும் கூவல் குடியினரின் குறி போசை மேல் எழுந்தது. பெரும் குழப்பத்தோடு கருங்கை வாணன் நிற்க அவன் கண்களுக்கு தெரியாத திசையில் நின்று கொண்டிருந்த முடியன் தற்செயலாக நாக கரட்டு பக்கம் திரும்பினான். கரட்டின் உச்சி விளிம்பில் காட்டெருமை ஒன்று குதித்து ஓடியது. பார்த்த கணத்தில் முன்னேறி தாக்கும் பேரோசையை வெளிப்படுத்தினான் முடியன். அதற்காகவே காத்திருந்த உதிரனின் உத்தரவு இப்போது இடைவெளியின்றி வந்தது. பாறைகளை துளைக்கும் பகழி அம்புகள் காற்று எங்கும் சீரத் தொடங்கின.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை எனக்கு தெரிவிக்க முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.